புலமனும் குடத்தில் ஊக்கமனும் தர நிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவினை பசுபோது கவடமிடுகளை துண்டு கருணை எனும் வள்ள மதம் பொழி சித்தி வழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பான். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டன் பதம் போற்றி உழிமலி திருவாத உரர் திருத்தாழ்வூர் தொல்லை இரும்பிரவி சூடும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மருவா நெறியளிக்கும் வதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் ஏகம்பத்துரை எந்த போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி திரளே போற்றி இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளி நாளை கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டமாமனுடைய பொன்னார் திருவுடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொண்டு 53வது ஆண்டு விழா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மகான் ஸ்ரீ ஒடுக்குதுருசாமியுடைய திருமடத்திலே எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற இவ்வளையிலே திருவம்பாவையிலே இன்றைய தினம் 19வது பாடலுக்கு பொருள் காண்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த 18வது திருப்பாடலிலே அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்பதாக அண்ணாமலையாருடைய அந்த திருவடியை வணங்கியும் தொடக்க நிலையிலே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக தோன்றிய அந்த சோதியை இப்பொழுது அண்ணாமலையான் என்பதாக நாமம் இட்டு அந்த சோதியை வழிபாடு செய்யும் முகமாக எங்களுக்கு நாங்கள் வைத்த அந்த முன்னமேயே 9வது திருப்பாடலில் அவர்கள் குறிப்பிட்ட அந்த குறிக்கோள் அந்த பெண்கள் எல்லாம் மீண்டும் அந்த பெண்கள் இங்கே 19வது திருப்பாடலிலே மீண்டும் உணர்த்தும் முகமாக இந்த 19வது திருப்பாடல் அமைந்திருக்கிறது. 9வது திருப்பாடலிலே ஏற்கனவே அவர்கள் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்வணிவோம் அங்கவர்க்கே வாங்காவோம் அன்னவரே எங்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியே என்ன குறையும் இலோம் என்பதாக 9வது திருப்பாடலிலேயே இந்த திருவம்பாவை நீராடல் என்று சொல்லக்கூடிய இதனுடைய வழிபாட்டினுடைய குறிக்கோள் என்ன என்பதை 9வது திருப்பாடலிலே உணர்த்திய நிலை அதை மீண்டும் 19வது திருப்பாடலிலே சிறப்பாக எடுத்து வைக்கும் முகமாக வழிபாடு நிறைவுறுகின்ற நேரத்திலே மீண்டும் அதை நிறைவுபடுத்தி நினைவு பெருமானுக்கு அமையும் அந்த நிலையாக 19வது திருப்பாடலிலே மீண்டும் இந்த பெண்கள் எல்லாம் பெருமானிடத்திலே தங்களுடைய குறிக்கோள் எதற்காக இந்த வழிபாடு செய்கின்றோம் என்பதை வைக்கின்றார்கள். இந்த 19வது திருப்பாடல் மிக அற்புதமான திருப்பாடல். உங்கையீர் பிள்ளை என்பதாக சொல்லி சொல்லக்கூடிய தவம் என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவ பெருமான் மிக அற்புதமாக தவத்திற்கு ஒரு வரையறை கொடுக்கிறார். எது தவம்? பல பேர் தவம் என்பதாக சொன்ன உடனேயே நினைவுக்கு வருவது காடு. காட்டுக்கு போய் காட்டிலே இருந்துதான் தவம் செய்ய வேண்டுமா, அதுதான் தவமா என்பதாக கேட்டால் இல்லை. அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார், காவியுடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காயமுறுத்தும் காசினி முற்றும் தெரியாது. ஜீவ ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்குள் சீதள பத்மம் தருவாய். காவி உடுத்துவதினாலும் காட்டுக்கு போவதினாலும் அது தவமா என்பதாக சொன்னால் அவையெல்லாம் தவம் அல்ல. காட்டுக்கு போவதுதான் தவம் என்பதாக சொன்னால் காட்டில் இருக்கிற காட்டிற்கு போவதுதான் தவம்னா காட்டில் இருக்கிற சிங்கம் புலி கரடி இது அங்கேயே தானே இருக்கு, அவையெல்லாம் என்ன தவமா செய்யுது? காட்டிற்கு போவது தவம் இல்ல. அப்ப தவம் என்பது எது? உற்றநோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு குரு. வள்ளுவ பெருமான் தவம் என்கின்ற நிலையிலே சொல்லுகின்றார், உற்றநோய் நோன்றல் தனக்கு துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதல். என்ன துன்பம் வந்தாலும் இந்த துன்பத்திற்கு காரணத்தை இன்னொரு தலையில போடுறதுதான் நம்ம வேலை. முள்ளு குத்துனா கூட முள்ள நீதான் போய் குத்துனிய தவிர முள்ளு ஒன்ன வந்து குத்தல. ஆனா சொல்லும் போது சொல்லுவான், என்ன முள்ளு குத்திருச்சுன்னு, முள்ளா வந்து உன்னை தேடிட்டு வந்து குத்துச்சு. இனி நாம் படுகின்ற துன்பத்திற்கெல்லாம் நாம் தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. ஆக உற்ற நோய் நோன்றல் இதுதான் முதல்ல தவத்திற்குரிய முதல் நிலை. உற்ற நோய் நோன்றல் தனக்கு வருகின்ற துன்பங்கள் அத்துணையையும் தாங்கிக் கொள்ளுதல், இன்னொரு வரை நோகாது இருத்தல். இரண்டாவது உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமல் இன்னொரு உயிருக்கு துன்பம் செய்யாமல் இரு, அதுவே பெரிய தவம். இன்னொரு உயிருக்கு அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இன்னொரு உயிர்களுக்கு துன்பத்தை செய்யாது, இதுதான் தவம். இதை அழகாக விரித்து அறமாக நம்முடைய திருமூல தேவநாயனார் மிக அற்புதமாக சொல்லுவார். தவம் என்பதாக நீ செய்ய வேண்டும் என்பதாக ஒருவர் அவர் எண்ணி வந்தால் அவருக்கு திருமூல பெருமான் மிக அற்புதமாக சொல்லுகின்றார், நீ இப்படியே நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றாய். அப்பொழுது ஒரு மரம் தெரிகிறது, அந்த மரத்துல இலைகள்லாம் இருக்கு. அந்த இலையை கொஞ்சமா பிச்சிரு, அந்த இலையை பிச்சு அப்படி போகின்ற பொழுது ஏதாவது ஒரு சிவன் கோயில் இருக்கும், சிவபெருமான் அந்த லிங்கம் இருக்கும், அது மேல அப்படியே போட்டிருப்பான். இப்படி நீ செஞ்சேன்னு சொன்னா இது மிகப்பெரிய தவம். இலை அதுவும் இலையா இருக்கிறதுல அது நீ பிக்கிற இலை கொஞ்சம் வில்வமாக இலையாக இருந்தா இன்னும் நல்லது. ஆனா இலை என்று சொல்லக்கூடிய பச்சையா இருந்தா போதும், அந்த பச்சை இலையை பிச்சிரு கொண்டு போய் பெருமான் தலையில அப்படி ரெண்டு போட்டு ரெண்டு வார்த்தை சொல்லு, அதுவே மிகப்பெரிய தவம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. கொஞ்சம் நான் எங்க சார் நான் இலைய பிக்கிறது, திருமூல பெருமானே நான் இலைய மேல ஏறி அதை பிச்சு அப்புறம் சிவலிங்கத்தை தேடி அங்க கொண்டு போய் பெருமான் மீது போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற ஏதாவது கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கிறதா சொல்லுங்க. திருமலர் யோசிச்சாரு, சரி யாவர்க்கு மாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்கு மாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை. போயிட்டே இருக்கிற வாழைப்பழம் சாப்பிடுற, சாப்பிட்டு வாழைப்பழத்தை, ஆனா அது கையில இருக்கு இல்லையா தோல், அதை மட்டும் நீ நடு ரோட்ல போட்டுறாங்க. திருக்கோயில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பிரசாதத்தையும் அங்கேயே உடைச்சி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே போடுறதுதான் நம்முடைய வழக்கம். வாழைப்பழத்தை வாங்கிட்டு வருவான் அங்கேயே சாப்பிடுறது, தூக்கி அங்க போட்டுறது. தேங்காய் வாங்கிட்டு வருவாங்க, தேங்காய் அங்கேயே உடைக்க வேண்டியது, போட்டு அங்கேயே போட வேண்டியது. மிகப்பெரிய தவறு. திருக்கோயிலை மிக மிக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான குறிப்பு, திருக்கோயிலுக்கு போய் வருகின்ற பொழுது நமக்கு என்ன தோண வேண்டும் என்பதாக சொன்னால், திருக்கோயிலுக்கு எடுத்து செல்லுகின்ற எல்லா பொருளும் திரும்பி வரும். வாழைப்பழம் எடுத்துட்டு போவீங்க திரும்பி வரும், தேங்காய் எடுத்துட்டு போவீங்க திரும்பி வரும், மீதி எதை வேணா எடுத்துங்க, எல்லாமே எடுத்துட்டு போனா பூ நீங்க எடுத்துட்டு போய் கொடுப்பீங்க, அவங்க பூவை கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துருவீங்க. இப்படி எல்லா பொருள்களும் உள்ளே போகும் திரும்பி வரும், ஆனால் ஒரு பொருள் மட்டும் உள்ளே போனா திரும்பி வராது. இது கற்பூரம். கற்பூரம் மட்டும் உள்ள போச்சுன்னு சொன்னா பெருமானோடு அப்படியே ஐக்கியமாகின்ற நிலையை போல திருக்கோயிலுக்கு நாம் சென்று வருகின்ற பொழுது நாம் நம்மையே பெருமானுக்கு கொடுத்து வர வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் கற்பூர தீப ஆராதனையினுடைய தத்துவம். அப்படி கற்பூரமாக கரைந்து அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும் புல் சரண்டர், என்னுடைய ஆவி உடல் பொருள் அத்தனையும் பெருமானுக்கு என்பதாக மணிவாசக பெருமான் கொடுத்தார். அப்படி முழுவதுமாக கொடுக்க வேண்டும், சும்மா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறதெல்லாம் இல்ல, முழுவதுமாக பெருமானிடத்திலே ஒப்படைக்கும் நிலை, ஒப்பாக ஒப்புவித்தார் என்பதாக சொல்வார் திருஅம்மானையர். அப்படி முழுவதுமாக கொடுக்கின்ற நிலை திருக்கோயிலே அந்த வாழைப்பழ தோலையோ அல்லது தேங்காய் மொழியோ போடப்படும், அந்த வாழைப்பழ தோலை கொண்டு போய் இல்லது போகின்ற வழியிலே கொஞ்சம் புல் இருந்தா அந்த புல்லை பிடுங்கி அந்த பசு இருக்குமா அந்த பசுவுக்கு ஒரு வாய் ஒரு குடி கொடுக்கும். இதை விட மிகப்பெரிய தவம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய தவம் என்பதாக சொன்னார். அப்பவும் தலைய சொல்லிஞ்சான், சுவாமி எங்க நான் பசுவை தேடுறது, புல்லு எங்க விளையுறீங்க, புல்ல தேடி போறதா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாழைப்பழத்தை கொண்டு போய் மாட்டு வாயில கொடுக்கறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேற ஏதாவது இருக்கா உங்ககிட்ட சரக்கு? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் நீ போய் சாப்பிடும் போது உட்காருவில்ல, இப்படி சாப்பிடும் போது உட்காரும் போது பாத்தீங்கன்னா பல பேர் சாப்பிடுறது போது உட்கார்ந்தா என்ன பண்ணுவான்னா ஜன்னல் கதவை மூடு, மெயின் டோரை மூடு, மெயின் டோருக்கு ஒரு மெயின் டோர் இருக்கும் அந்த மெயின் டோரை மூடு, ஏன்னா அன்னைக்குதான் அவன் பாதாம் அல்வா செஞ்சிருப்பான், கரெக்டா இவன் தட்டுல கைய வைக்கும் போது உள்ள வந்து டொங்குன்னு பெல்லடிக்கும், அந்த உடனே ஷேர் போயிடும் அந்த பக்கம். அதனால என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கதவு ஜன்னல் கிண்ணல் எல்லாத்தையும் மூடி உட்கார்ந்துகிட்டு அப்படி உட்கார்ந்து சாப்பிடறதா நிலை. இப்படி சாப்பிடற போது என்ன சொல்ற, அந்த நீ சாப்பிட உட்கார்ற இல்லையா, அப்ப ஒரே ஒரு கைப்பிடியை இன்னொருவருக்கு பகிர்ந்து நீ உண், பகிர்ந்து உண்ணுதல் என்பது மிகப்பெரிய தவம் என்பதாக சொல்லுகின்றார் திருமூல பெருமான். யாவர்க்கு மாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாவது அந்த இலையில கொஞ்சமாவது இருக்கணும். சில பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்ன சாப்பிட்டாங்களா இல்ல திருப்பி எதை சாப்பாடு போடணுமான்ற அளவுக்கு அதை சாப்பிட்டு சுத்தமா வச்சிருப்பான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் இருப்பது அது ஈ எறும்பு இது போய் கொஞ்சம் அந்த நாய் சாப்பிட்டதுன்னு சொன்னா அந்த புண்ணியம் உன்ன வந்து சேரும். நீ சாப்பிடறதுக்கு முன்னாடியும் கொடுக்கறது இல்ல, சாப்பிடறதுக்கு அப்புறமும் கொடுக்கறது இல்ல, இது ரெண்டும் நீ நாள்தோறும் செய்கின்ற ஒன்று, அதுல இதை கடைபிடிச்சேன்னு சொன்னாலே இது மிகப்பெரிய தவம், இது இதை விட மிகப்பெரிய தவம் இல்லை. யாவர்க்கு மாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி சொல்லுவார் அருணகிரிநாத பெருமான், தாக்கமருக்கு ஒரு சாரையை வேறொரு சாட்சியர பசி ஆரியை, வேறொரு சாட்சியர பசி ஆரியைன்னு வேறொரு சாட்சின்னு சொன்னா இன்னொருவருக்கு பகிர்ந்து உண்ணுதல் வேண்டும், நாம் சாப்பிடுகின்ற பொழுது இன்னொருவருக்கும் கொடுத்து உண்ண வேண்டும், அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பு ஒழி, பிக்சட் டெபாசிட் எங்கன்னு சொன்னா அவர்களுடைய அந்த வயிறு தான் அங்கதான் போட்டு வைக்கணும். அப்படி இதையாவது செய்ய முடியுமானாரு, அதுக்கும் நம்ம ஆள் ஒத்து வரல. நம்ம ஆளு யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, இன்னும் ஏதாவது இருக்கா? ஏன்னா அவன் சொல்றான் உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு சொல்றீங்க சாமி, எனக்கு உண்ணுவதற்கே என்னுடைய மனைவி கொடுக்கறதே கைப்பிடி தான், இதுல வேற நான் எங்க கைப்பிடிய கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது? சரி கடைசியா ஒன்னு சொல்றேன், இதுக்கு மேல என்கிட்ட வராத, இதுதான் ஃபைனல், இது இதையும் உன்னால செய்ய முடியலன்னு சொன்னா நீ தவத்திற்கு வருவதற்கே தகுதி இல்லாதவன் என்பதாக சொல்லுகிறார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன் உரை தானே. இன்னொருத்தர் இடத்திலே நீ இனிமையாக பேசு என்பதாக சொல்லுகின்றார். இனிய உளவாக இன்னாமை குரல் கனி இருப்ப காய்கம். இனிமையாக இன்னொருத்தர்ட்ட நீ அழகாக பேசினால் போதும், அதுவே மிகப்பெரிய தவம் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே இந்த பெண்கள் எல்லாம் பெருமானிடத்திலே பேசிய இனிமையான அந்த வாக்கு இந்த திருவம்பாவை. அத்துணையும் இனிமை சொல்லுகின்ற அந்த வாக்கு, ஒவ்வொரு பெண்ணும் இன்னொரு பெண்ணிடத்திலே சொல்லுகின்ற அந்த உரைகள் எல்லாம் எப்படிப்பட்ட உரை என்பதாக சொன்னால், அனைத்தும் இன்னுரைகளாக அமையும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடத்திலே பேசியதும், இவர்கள் பெருமானிடத்திலே வழிபாடு செய்கின்ற நிலையும் மிக அற்புதமாக இன்னுரையாக நிற்கின்ற நிலை இந்த திருவம்பாவை. இது தவம் செய்கின்ற நிலையாக இந்த திருவம்பாவை நிற்கும். திருவம்பாவை என்பதாக சொல்லுவது அது தவ நிலையாக, நாம் தவத்தினுக்கு நிற்கின்ற நிலையாக இந்த திருவம்பாவை விளங்குகின்றது. இப்படி இவர்கள் எல்லாம் பெருமானிடத்திலே தாங்கள் குறிக்கோள் இது என்பதாக 9வது திருப்பாடலிலே வைத்ததை இப்பொழுது மீண்டும் பெருமானுக்கு அமைக்கும் முகமாக இந்த வழிபாடு எல்லாம் நிறைவு உறுகின்ற நேரம், பெருமானே மீண்டும் உனக்கு ஒன்று உணர்த்துகின்றோம் என்பதாக சொல்லி அமைத்த அந்த நிலையிலே, உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கள் எங் கொங்கை நின் அன்பர் அல்லா தோள் சேரற்க எங்கை உனக்கு அல்லாதெப்படியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவாய். இங்கே இந்த பெண்கள் பெருமானிடத்திலே வைக்கும் அந்த வேண்டுகோளுக்கு முன்னதாக முதலிலே அவர்கள் கேட்பது, உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம். இது காலம் காலமாக வழங்கி வரும் ஒரு பழமொழி. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்பதாக சொல்லுகின்ற இந்த பழமொழியானது காலம் காலமாக வழங்கி வருகின்ற ஒரு பழமொழி. இது சிறப்பாக எந்த இடத்திலே இது இந்த பழமொழியானது அமைக்கப்படுகின்றதுன்னு சொன்னா, திருமண காலத்திலே இந்த பழமொழியானது அமையும். மணமகனும் மணமகளும் நிற்கின்ற அந்த நிலையிலே அந்த மணமகளை அந்த தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அவர் தாரை வார்த்து கொடுக்கும் நிலை. இப்படி தாரை வார்த்து கொடுக்கின்ற பொழுது, இத்தனை காலமாக என்னிடத்திலே இருந்த இந்த பொருளை இப்பொழுது உனக்கு தாரை வார்த்து கொடுக்கின்றேன், தாரை வார்த்து கொடுக்கின்றேன். இப்படி தாரை வார்த்து கொடுக்கின்ற நிலையிலே அவர் சொல்லுகின்ற பொழுது அப்பா அந்த பழமொழியை சொல்லுவார்கள். அது கொடுக்கின்ற பொழுது அந்த பெண்ணை அவனிடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது, கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம், உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்பதாக சொல்லி அந்த பெண்ணை அவனிடத்திலே அடைக்கல பொருளாக அவனுக்கு கொடுத்த மிக மிக ஒரு நிலை என்ன என்பதாக சொன்னால், உரிமை பொருள் என்பதாக ஒன்று உண்டு, அடுத்ததாக அடைக்கல பொருள் என்பதாக உண்டு. உரிமை பொருளை காட்டிலும், நமக்கு உரிமையுடைய பொருள்களை பாதுகாத்தலை காட்டிலும், நம்மை அடைக்கலமாக வந்த பொருளை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு நிலையிலே நம்மிடத்திலே உரிமை பொருளாக பல இருக்கும். எனக்கு உரிமை உடையதாக பொருள்கள் இருக்கும், ஆனா உரிமை பொருள்களை விட என்னிடத்திலே வந்து அடைக்கலமாக சேர்ந்து என்னையே நம்பி வந்திருக்கின்ற அந்த பெண்ணை எவ்வாறு நான் பாதுகாக்க வேண்டும் என்பதாக உணர்த்தும் ஒரு நிலைதான் இந்த பழமொழி. உனக்கு எத்தனையோ உரிமை பொருள்கள் இருக்கலாம், ஆனால் என்னுடைய அந்த இத்தனை காலமாக நாங்கள் வளர்த்து எங்களுடைய உயிரையே உன்னிடத்திலே கொடுக்கும் முகமாக கொடுக்கின்ற அந்த நிலை, அப்படி அதை அடைக்கல பொருளாக நீ வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதாக உணர்த்தும் ஒரு சான்றோர்களால் உணர்த்தப்படும் ஒரு அற்புதமான ஒரு நிலைதான் இந்த உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்பதாக சொல்லு. இந்த அடைக்கலம் என்பதாக சொல்லுகின்ற இந்த அடைக்கலத்தை நம்முடைய மணிவாசக பெருமான் 24வது திருப்பதிகம் அடைக்கல 10 என்பதாக அமைத்த ஒரு சிறப்பு திருவம்பாவையினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அந்த 24வது பதிகம். இதிலே அடைக்கலம் என்பதாக நிற்கின்ற அந்த காட்சியை மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக ஒவ்வொரு பாடலையும் தேனாய் தித்திக்கும் இன்னமுதாய் நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஆக அடைக்கல 10 24வது பதிகம் முதல் பாடல். பொழுது பெருமான் அங்கே நமக்கு கொடுப்பது அடைக்கலம். அப்படி அடைக்கலமாக கொடுத்து பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்ளும் அந்த நிலையை அவருக்கு உணர்த்தும் முகமாக உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். இங்கே அடைக்கலம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நாவுக்கரச பெருமான் அடைக்கலத்தை சொல்லுகின்றார். தில்லையம் பெருமானிடத்திலே நான் போய் நிற்கின்ற பொழுது நான் தில்லையம் பெருமான் இடத்திலே என்னை அடைக்கலமாக நான் அவருடைய திருவடியிலே நான் சேர்க்க வேண்டும். நான் எப்படி நிற்க வேண்டும்? படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சும் எண்ணாவில் கொண்டேன். அற்புதமான திருப்பதி. படைக்கலமாக உன் நாமத்து, அரசருக்கு படைக்கலம் எது?
நாங்களும் ஒரு நாள் இந்த திருமண கோலத்திலே நிற்க போகின்றோம். அப்பொழுது அந்த பழம்
கடைசி அந்த திருமணம் ஆன பிறகுதான் அவனை பற்றி முழுமையாக அந்த பெண் உணர்வாள். ரொம்ப அற்புதமாக நம்முடைய திருமண தேவநாயனார் சொல்லுவார், ஒரு இன்பம் என்று சொல்லக்கூடிய இன்பம் ஒருவரை பற்றி, அந்த சிவத்தை பற்றிய முழுமையான இன்பம் அவனோடு கூடிய பிறகே அந்த இன்பத்தை பெற முடியும். ஆனால் அந்த இன்பத்தை இன்னொருவருக்கு சொல்லவும் முடியாது. அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் எரித்தனன் என்பர்கள் மூடர்கள். அப்படி அவன் மகட்கு தன் தாய் மணாளனோடு கூடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே, திருமணம் ஆகின்ற வரையிலும் அந்த அவனை பற்றிய முழுமையான நிலை அவளுக்கு தெரியாது அதுவரையிலும். ஆனால் திருமணம் ஆன பிறகுதான் அவனை பற்றிய முழு விவரமும் மீதி யாருக்கும் தெரியாதது அவளுக்கு தெரியும். புரிஞ்சுதா? இதுதான் நுணுக்கம். இது ஆண், இது பெண்ணுக்கும் ஆணுக்கும், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற அந்த உறவை போல ஆன்மாவுக்கும் சிவத்திற்கும் இப்படித்தான் உறவு. அப்ப இரண்டும் அந்த இருவரும் இணைகின்ற வரையிலும், திருமணம் ஆகி இருவரும் இணைந்ததுக்கு அப்புறம்தான் த ட்ரூ கலர் வில் அப்பியர். அதுவரையிலும் தெரியாது. அப்ப நடுங்கிற ஒரு நடுக்கம் அந்த உள்ளத்துல, அந்த கல்யாண நிலையிலே நிற்கும் அந்த பெண்ணினுடைய உள்ளத்தினுடைய நடுக்கம், அதுவும் அந்த தாரை வார்த்து கொடுக்கின்ற பொழுது அங்கு அப்பழம் சொல் மீண்டும் உங்கையின் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்பதாக மீண்டும் சொல்லுகின்ற அந்த புதுமையான மொழியாக அவளுக்கு தோன்றினாலும் எமக்கு அச்சத்தை விளைவிக்கும் நிலை, எதற்காக அந்த அச்சம் என்பதை அடுக்கி சொல்லுகின்றார். அடுத்த மூன்று நிலைகள், உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். எதற்காக அச்சம் வந்தது? காரணம் மூன்று காரணங்கள் காரணமாக எங்களுக்கு இந்த அச்சம் உள்ளத்திலே தோன்றுகின்றது. நாங்கள் சிவ தொண்டு அன்றி பிற தொண்டை செய்யாத நிலை, சிவத்தை அன்றி வேறொரு அடியார் என்று சொல்லக்கூடிய அவர்தான் எங்களுக்கு கணவராக நிற்க வேண்டும், அவர்களை தவிர வேறு யாரையும் நாங்கள் திருமணம் செய்து கொள்ளாத நிலை, சிவத்தை அன்றி பிறவற்றை காணாத நிலை எங்களுக்கு வேண்டும். இதற்கு முதல் காரணம், எம் கொங்கை நின் அன்பர் அல்லா தோல் சேரர்க. இதுதான், இதுக்கு அப்புறம் இது வந்து சரியா வந்துருச்சுன்னா மீதி ரெண்டும் கரெக்டா வந்துடும். முதல்ல அந்த ஒன்று மிக முக்கியம், இந்த ஃபர்ஸ்ட் சொல்லுகின்ற காரணம் அது மிக மிக முக்கியமானது. அதனால முதல் காரணம் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட், அது மட்டும் எங்களுக்கு உரைத்து சொல்லுகின்ற நிலை. எங் கொங்கை நின் நண்பர் அல்லா தோல் சேரர்க, இந்த திருமணம் நடக்கின்ற அந்த நிலையிலே அவன் ஒரு திருமணத்தின் போது என்ன என்னவெல்லாம் பார்ப்பார்கள், அந்த மணமகளுடைய தகுதி, செல்வம் உடையவனா என்பதாக பார்ப்பார்கள், நல்ல கல்வி உடையவனா ஞானம் உடையவனா என்பதாக பார்ப்பார்கள், நல்ல தொழில் உடையவனா என்பதாக பார்ப்பார்கள், ஆனால் அவன் சிவன் பக்தி உடையவனா என்பதாக பார்க்கிறோமா? குஸ்டின். இது மூன்று இப்படியெல்லாம் பார்த்து திருமணம் செய்கின்ற பொழுது ஒரு தந்தையாக நிற்கின்றவர் இதையெல்லாம் பார்ப்பார். செல்வம் இருக்கணும் அவன்கிட்ட, நாளைக்கு என் பொண்ணை வச்சு காப்பாத்தணும்ல, அப்படி செல்வம் இருக்கிறதா பார்த்து நிற்கின்ற நிலையும், கல்வி தகுதியை பார்த்தும் தொழிலை பார்த்தும் திருமணத்தை நடத்துகின்ற நிலையிலே அவன் உண்மையான சிவ அடியாராக நிற்கின்றானா சிவனுடைய அடியாரா என்பதுதான். இது அத்தனை தகுதிகளையும் நீக்கி அந்த ஒரு தகுதியே மேலோங்கி நிற்கும் நிலைதான் எங்களுக்கு வேண்டும் பெருமான். எங் கொங்கை நின் நண்பர் அல்லா தோல் சேரர்கள். அப்படி இந்த நிலைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஓடுகின்றது அவர்களுக்கு. அதனால பெருமானிடத்திலே தொடங்குகின்ற பொழுது, எங்கள் பெருமான், அத்தனை பேருக்கும் சேர்த்து காமன். இப்ப பொதுவான ஒரு பெருமானிடத்திலே பொது வேண்டுகோளாக அமைக்கின்ற நிலை, அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் பெருமான், எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம். அந்த உறுதியை காட்டும். இந்த பெண்கள் எப்படி அந்த வழிபாட்டிலே பயனடைந்து அந்த வழிபாட்டின் பக்குவம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதை 19வது திருப்பாடலிலே அந்த பெண்களினுடைய தகுதியை அற்புதமாக மணிவாசக பெருமான் எடுத்து வைக்கிறார். நேரடியாக பெருமானிடத்திலே பேசுகின்ற நிலை, எங்கள் பெருமான் என்பதாக சொன்ன உடனே எங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்த சிவபெருமான் எல்லா வேலையும் விட்டுட்டு அட்டென்ஷன் பிளீஸ் கேட்டுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பார்க்க கூடாது. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது சில சொற்பொழிவாளர்கள் இவர் அட்டென்ஷன் பிளீஸ் வாங்க, சிவபெருமானுக்கு இல்லாத வேலையா? ஒரு சின்ன ஒரு வீட்டை கவனிச்சுக்கிறது, நம்மளே இப்படி சுத்திட்டு இருக்கிறோம், கேட்டா நேரம் இல்லைன்றோம். ஒரே ஒரு சின்ன வீடு, ஒரு குழந்தை, ஒரு குட்டி. சிவபெருமானுக்கு என்ன, உலகம் முழுவதும் அண்ட சராசரம் முழுவதையும் கரெக்டா அந்தந்த டயத்துல அதாவது நடக்கணும். இப்படி செஞ்சிட்டு இருக்கிற அவர எத்தனை வேலை இருக்கும் பெருமானுக்கு? இப்படி எங்கேயாவது அவருடைய கவனம் எங்கேயாவது போயிடுமோ அப்படின்னு சொல்லி எங்க பக்கம் அப்படி கொஞ்சம் விட்டுட்டாருன்னு சொன்னா எங்களுடைய கதி கதோ கதி. நாங்க இவ்வளவு வழிபாடு செஞ்சிட்டோம், இத்தனையும் பண்ணிட்டோம், பெருமானிடத்திலே வந்து நாங்கள் நிற்கின்ற பொழுது கடைசியில் அவருக்கு அதை உணர்த்தி விட்டு செல்லுதல் என்பது அற்புதமான ஒரு குறிப்பு, திருவம்பாவை குறிப்பு. நீ எவ்வளவுதான் செய்தாலும், எவ்வளவுதான் நீ அமைத்தாலும், உன்னுடைய வழிபாடு எத்துணைதான் சிறப்பாக அமைந்தாலும், பெருமான் எவ்வளவு தூரம் அந்த வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டார் என்பதாக அவரிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் வழிபாடு நிறைவடையும். சும்மா உட்கார்ந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாடிட்டு கடனுக்குன்னு ரெண்டு பூவை போட்டுட்டு எழுந்துட்டு போறது இல்லை வழிபாடு. வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஞானி இருந்தார். அந்த ஞானி அடிக்கடி அந்த ஞானி மௌன விரதத்துக்கு போயிடுவார், அடிக்கடி மௌன விரதத்துக்கு போயிடுவார். அப்ப அந்த பக்தர்கள் எல்லாம் வந்து அவரிடத்துல கேட்டாங்களா, சுவாமி உங்க நீங்க பேச பேசதான் எங்களுக்கு ஞானம் வருது, நீங்க பாட்டுக்கு அடிக்கடி இது மாதிரி மௌன விரதத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் எங்களுக்கு யார் உணர்த்துவது, யார் எங்களுக்கு அறிவுரை புகட்டுவது? அதனால கொஞ்சம் நீங்க அந்த மௌன விரதத்துக்கு போறது கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு அவர் சொன்னாரா, ரைட்டு, நீங்க சொல்றதெல்லாம் சரி, நீங்க பேசுறீங்க நான் கேக்குறேன், நான் பேசுற நீங்க கேக்குறீங்க, உள்ளுக்குள்ள ஒருத்தன் பேசிட்டு இருக்கானே அதை நான் எப்ப கேக்குறதுங்க? நீ பேசுற நான் கேக்குற, நான் பேசுறத நீ கேக்குற, ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தன் பேசிட்டு இருக்கானே அவன்கிட்ட நான் பேச வேண்டாமா? நான் எப்பப்பெல்லாம் மௌன விரதம் பெறுகின்றனோ அப்போ பொழுதெல்லாம் அவனிடத்திலே பேசுகின்றேன். அந்த பேச்சு தான் பேச்சு. மௌனம் என்பது ஞான வரம்பு. மௌனம் என்பது சும்மா இரு, சொல், அற என்பதாக சொல்லுகின்ற பொழுது உள்ளுக்குள்ளே சிவத்தோடு பேச வேண்டும். அப்படி வழிபாட்டிலே சிவத்தோடு நம்மை பேச வைக்கும் ஒரு நூல் திருவாசகம். திருவாசகத்தை கொண்டு சிவத்தோடு தொடர்பு கொள்ளலாம், திருவாசகத்தை கொண்டு சிவத்தோடு பேசலாம், திருவாசகமே சிவமாக நமக்கு அருள் செய். இது மிக மிக அற்புதமாக இதை உணர்த்தும் ஒரு திரு குறிப்பு தான் 19வது திருப்பாடலினுடைய திருக்குறிப்பு. எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் சொல்லுகின்ற அந்த உணர்த்தும் நிலை. சுந்தரர் பெருமான் போய் நின்னார்னா சும்மா பெருமான் தட 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 நாடுவார், லிட்டரலி ஷிவரிங். எந்த கோயிலுக்கு சுந்தரர் பெருமான் போனாலும் பெருமானுக்கு ஒரு பெருமான் நடுங்குவார், அப்பா வண்டாண்டா இன்னைக்கு எதை கேட்க போறான், எதை கொடுக்க போறான், இல்ல எதை செய்ய போறான்னு தெரியலையேன்னு சொல்லி புளிய மரத்துல போய் தொங்குவாரு, மகிழ மரத்தில் போய் தொங்குவாரு. இப்படி அங்கங்க தொங்கி தொங்கி இவருக்கு பாதி வேலை போச்சு. உத்தர பெருமான் இடத்துல அவ்வளவு அடிகள் என்ன முதே எனக்கு ஆறு துணை நீ அலதே வப்பாரு பாருங்க. அப்படி வச்சாருன்னு சொன்னா அந்த ஊரே அதிரும். சுந்தர பெருமான் போய் இந்த பாடலை வச்சார்னா ஊரே அதிரும். திருக்கடவுர்ல போய் நிக்கிறார், திருக்கடவுர்ல போய் நின்று பெருமானிடத்திலே தனக்கு வந்ததனுடைய அந்த என்ன குறிப்பினை பெருமான் நிறைவேற்ற வேண்டும், இல்லைன்னா நான் போறதில்லை, உறுதி நீ செய்யறியா, இல்லைன்னா நான் நீ உனக்கு நீ எதுக்கு பின்ன, நீ எனக்கு இதை செய்துதான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த உறுதியை கொண்டு போய் பெருமானிடத்திலே சேர்க்கும் நிலை காட்டுவது திருவம்பாவை. அடிகள் என்ன முதே எனக்கு ஆறு துணை நீ அல்லது என்பதாக உணர்த்தும் நிலை. உணர்த்தவில்லை என்பதாக சொன்னால் ஒழியும் நிலை வரும். அது பிரார்த்தனை 10. நேற்றும் பாடிய பாடல்தான், ஆனா நேற்று பாடியது இன்று உணர்த்துவது. பிரார்த்தனை 10 7வது பாடலங்க, 32வது பதிகம் 7வது பாடல்.
தயாராக நீண்ட கதை ஏதோ குறுகியா அப்படின்னு சொன்ன உடனே இதோ முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி பெருமானுக்கு உணர்த்துகின்ற பொழுது நயமாக அந்த பெண்கள் உணர்த்தும் அந்த குறிப்பு, எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் ஒன்று சொல்லி அழகா கடைசியில முடிக்கின்ற பொழுது இங்கு இப்பரிசு ஒன்றுதான். அந்த ஒன்று என்பது எப்படின்னா பரிசுங்கிறது வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஐட்டம்ஸ். ஒரு பரிசு, அந்த பரிசை கொடுக்கின்ற பொழுது பிரிச்சா அதுல 3 இருக்கணும். என்ன என்னாரு, எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோள் சேர்க்க, எங்கை உனக்கு அல்லாத எப்பணியும் செய்யற்க 2nd ஐட்டம், 3rd ஐட்டம் கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க. 3 சேர்த்த ஒரு பரிசு. பெருமான் இந்த பரிசை கொடுப்பதுதான் திருவம்பாவையினுடைய பரிசு. திருவம்பாவையினுடைய பரிசாக நமக்கு வழங்கும் திருப்பாடல் இந்த திருப்பாடல். இட்ஸ் எ கிஃப்டட் ஐட்டம், சாண்டா கிளாஸ் மாதிரி நம்ம ஐயா திரிகிறாருங்க, பரிசு கொடுக்கிறார். பெருமான் பரிசு கொடுக்கும் திருப்பதிகம். அப்படி பரிசினை கொண்டு வந்து அப்படியே கொடுக்கின்ற நிலையிலே அது 3 பொருள்களை உடையது. அதுல முதல்ல சொன்னது எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரக்க. எனக்கு எங்களுக்கு பொதுவாக எங்க ஒரு பெண்ணுக்கு மட்டுமல்ல, நாங்கள் வழிபாடு செய்த அத்துணை பெண்களுக்கும் சிவன் அடியார்தான் கணவராக அமைய வேண்டும் என்ற முதல் குறிக்கோள் இன்மை இன்பத்தை வைத்து முறையாக வைத்த குறிப்பு. இது இன்மை இன்பம். 2வது எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. எம் கை உனக்கு அல்லாது என்பதாக சொல்லுகின்ற பொழுது என்னுடைய அந்த தொண்டு முழுவதும் சிவத்தொண்டாக நிற்கும் நிலை. சிவத்தொண்டு என்கின்ற நிலை எப்படி அமைய வேண்டும், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவி. உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்று, கைவினை செய்தியம் பிரான்கடல் போற்றுதும் நாமடியோ, செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம். அப்படி ஆன்மாவினுடைய முன்னேற்றத்தை 2வது திருப்பாடலிலே 2வது குறிப்பிலே உனக்கு பணி செய்கின்ற நிலை. அப்படி பணி செய்கின்ற பொழுது என்ன ஆகும் என்பதாக சொன்னால் வருகின்ற பிறவி நன்றாக அமையும். இந்த பிறப்பிலே கணவர் நன்றாக அமைகின்ற நிலை இம்மை இன்பமாக அமைந்து விட்டது. உன்னுடைய அந்த பணியை செய்கின்ற பொழுது அது வருகின்ற பிறவிகளுக்கு நான் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தவம். நன்றாக இனி வரப்போகின்ற பிறவிகளிலே எனக்கு நல்ல சிவ ஞானமும் எனக்கு வளர வேண்டும் என்கின்ற நிலையிலே 2வதாக மறுமை இன்பத்தை வேட்டல் என்பதாக அமைத்து எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. எம் கண் கங்குள் பகல் மற்று ஒன்றும் காணற்க. இது இம்மையிலேயே அந்த பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய 3வது நிலை. முதல் நிலை இம்மையாகவும் 2வது நிலை மறுமையாகவும் இந்த இரண்டும் நிற்க 3வதாக இந்த இம்மையிலேயே இங்கே இந்த எடுத்த இந்த பிறப்பிலேயே பெருமானை நாங்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றதுதான் 3வது குறிப்பு. எம் கண் கங்குள் பகல், இரவு பகலாக எங்களுடைய கண்கள் கண்கள்னு சொல்லுகின்ற பொழுது அது ஒரு உறுப்பினை மட்டும் குறிப்பதல்ல, கண்ணுக்கு என்பதாக சொல்லி உப இலக்கணமாக எங்களுடைய உடல் முழுவதும் எல்லா பணிகளும், என்னுடைய கையாக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி, தலையாக இருந்தாலும் சரி, அத்துணை உறுப்புகளும், கண்ணை சார்ந்த உறுப்புகள் அத்துணையும் கங்குள் பகல் மற்ற ஒன்றும் காணற்க என்பதாக நிறுத்துவதைப் போல பெருமானே உன்னுடைய புகழை பாடுவதற்காகவே இந்த நாவினை கொண்டும், உன்னுடைய திருக்கோயிலை சூழ்வதற்காகவே இந்த கால்களை கொண்டு, உமக்கு பணி செய்வதற்காகவே இந்த கரத்தை கொண்டு என்பதாக திரு அங்கமாலையைப் போல முழுவதும் அந்த பெருமானுக்கு என்பதாக ஒப்புவிக்கும் ஒரு நிலையை கண் என்பதை கொண்டு மீது அத்தனையும் அங்கே நிறுத்துவார் மணிவாசகர் பெருமான். எம் கண் கங்குள் பகல் மற்றொன்றும் காணற்க. திருஞான சம்பந்த பெருமான் நனவிலும் திரு கருக்குடி என்று சொல்லக்கூடிய அந்த கருக்குடியினுடைய தேவாரத்திலே இந்த கங்குள் பகல் மற்ற ஒன்றும் காணற்க என்பதை அந்த திருப்பாடலிலே அற்புதமாக சொல்லுவார் திரு கருக்குடி. நனவிலும் கனவிலும் நாளும் என்பதாக ஆரம்பிக்கும் பாடல். கருக்குடி நனவிலும் கனவிலும் பாருங்க, தொடக்கம் பின்னாடி இண்டெக்ஸ் பின்னாடி பாருங்க. திருஞான சம்பந்தி இல்லைங்கயா, நாளும் தன்னொழின்னு ஆரம்பிக்குது. கங்குள் பகல் மற்றொன்றும் காணற்க, இது வந்து சிவஞான போதத்தில் இதை அற்புதமாக பயன்படுத்துவார். இந்த திருப்பாடலை எடுத்துக்கொண்டு சிவஞான போதம் ஏகநாதல்னு ஒரு நிலை நிற்கும், இறைபணி நிற்றல்னு இரண்டாவது நிலை. ஏகனாகி கருக்குடி நனவிலும் கனவிலும் இருக்க நிற்கும் நிலை. முதல் ஸ்டேஜ் வந்து ஏகநாகி என்பதாக நிற்கும், இரண்டாவது ஸ்டேஜ் இறைபணி நிற்றல். ஏகநாதல் என்பதும் இறைபணி நிற்றல் என்பதையும் கங்குள் பகல் மற்றொன்றும் காணாத அந்த நிலை. அப்படி இறைவனுடைய சிந்தனையிலேயே நிற்கும் நிலை, இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு நிலை. அது கிடைக்கின்ற ஒரு பாக்கியம் தான். இந்த திருவம்பாவை வழிபாடு செய்து அதை பெறும் ஒரு முயற்சியிலே இறங்குவது, பெறுகின்ற நிலை ரொம்ப தூரம் இருக்கு, இருந்தாலும் பெறுகின்ற முயற்சியிலேயாவது ஈடுபடணும். முயற்சி என்பது தொடக்கம், அனுபவம் என்பது முடிவு. முயற்சியே இல்லைன்னு சொன்னா எப்படி பெருமான் வந்து இன்பத்தை கொடுத்துருவாரா கொண்டு வந்து? இல்ல, முயற்சியை தூண்டுகின்ற முறையாக திருவம்பாவையிலே ஆன்மாவினுடைய முயற்சியை தூண்டுகின்றார் மணிவாசகர். செய், இப்படி செய், இப்படி செய், இதை செய், இதை செய்தால் இப்படி கிடைக்கும், இதை செய், இதுதான் உண்மை, இதுதான் பெருமானுடைய திருவடி இன்பம் என்பதாக அப்போ அப்போ பெருமான் நமக்கு உணர்த்தி உணர்த்தி நாம் மணிவாசக பெருமான் மூலமாக உணர்ந்து பெருமானுக்கு அந்த திருவடியிலே வழிபாடு செய்யும் ஒரு அற்புத நூல் திருவாசகம். ஆகவேதான் திருவாசகத்தை கொண்டு பெருமானுடைய திருவடியிலே நாள்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதாக சான்றோர்கள் அமைத்துக் கொண்டார். அப்படி இறைவனை கங்குள் பகல் எம்கண் மற்ற ஒன்றும் காணற்க, இப்படிப்பட்ட நிலை எங்களுக்கு இருந்தால் இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியில் எது எங்கொங்கை நீ நண்பர் அல்லார் தோல் சேரற்க, இரண்டாவது எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, எம் கண் கங்குள் பகல் மற்று ஒன்றும் காணற்க, இப்படி இந்த மூன்றையும் எங்களுக்கு அருள் செய்தாய் ஆனால் இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல். நல்குதல் என்பதாக மணிவாசக பெருமான் பெருமானை எம் கோன் என்பதாக வைத்தார். கோன் என்பது அரசன், அரசனிடத்திலே மக்கள் எல்லாம் போய் முறையீடு செய்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ரெண்டுத்துக்கும் பொருந்துகிற ஒரு நிலை, முறை செய்து காப்பாற்றும் நிலை. அப்ப முறை செய்தல் யாருக்கு? அரசனுக்கா? கீழே இருக்கிறவங்களுக்கு யார் முறை செய்வது? முறை செய்வது யாருக்கு? யார் யாரிடத்துல முறை செய்ய வேண்டும்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் சொல்லிட்டாரு. முறை செய்வது யாருக்கு? குடிமக்கள் எல்லாம் போய் அரசரிடத்துல முறையீடு செய்தல், எல்லாம் முறையீடு செய்யணும். அப்ப முறையீடுனா எனக்கு துன்பம் இருக்குப்பா, இதை தீர்த்து வைன்னு சொல்லணும். போய் நின்று அவரிடத்துல எனக்கு இந்த துன்பம் இருக்கிறது, எனக்கு இதை நீக்கு என்பதாக சொல்லி, எப்படி குடிமக்கள் அரசனிடத்திலே சென்று முறையீடு செய்கின்றார்களோ அதே போல சிவபெருமான் இடத்திலே நீங்கள் எல்லாம் சென்று முறையீடு செய்யும் ஒரு நிலையை அற்புதமாக எம் கோன் நல்குதி. எது இது? முறையீடு. இந்த மூன்றும் எங்களுக்கு முறையீடு. நல்குதி ஏல் அப்படி எங்களுக்கு கொடுத்தாய் என்பதாக சொன்னால், எங்களில் என் ஞாயிறு எமக்கேளும் என்பா. எங்கு எழில் என் ஞாயிறு? சூரியன் எந்த திக்கில் உதித்தால் எங்களுக்கு என்ன? சூரியன் எந்த திக்கில் உதிச்சா எனக்கு என்ன? இது இந்த பழமொழி எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது கொஞ்சம் சொல்லுங்க பாருங்க. எங்கள் ரெண்டு சொன்னார், உக்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு ஒண்ணு சொன்னார். இரண்டாவது கடைசியில முடிக்கும் போது சொல்றார், எங்கு எழில் என் ஞாயிறு? எது குறிக்கும்? எங்கெழில் என் ஞாயிறு. நீங்க பயன்படுத்திருக்கீங்களா? இன்னும் டிஃபரெண்ட் வே யூ மைட் ஹவ் யூஸ்ட். அதுதான் கரெக்ட். எது எப்படி போனா என்ன? எம் போக்கு, சித்தம் போக்கு, சிவம் போக்கு. இப்ப கவலை இன்றி, எந்த விதமான துன்பமும் இன்றி நிற்கும் அந்த நிலையை காட்டுவது இந்த பழம். எது எங்க எப்படி நடந்தாலும் எனக்கு அதை பற்றிய கவலையே இல்லை. அதுல அந்த கவலையே இல்லைங்கிறது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எதுன்னா, சூரியன் கிழக்கில் உதிக்க வேண்டிய சூரியன் தப்பி தவறி, இன்கேஸ் நாங்க திருவம்பாவை வழிபாடு செஞ்சிட்டு இருக்கும் போது ஒடுகத்தூர் சாமி மடத்துல அன்னைக்குன்னு பார்த்து கிழக்கில் உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கிலே உதித்தால் என்ன டிசாஸ்டர் வில் ஹாப்பன்? தி வாட் மே பி தி டிசாஸ்டர். இந்த உலகத்துக்கு எந்த விதமான அழிவு, அழிவினுடைய எல்லை எப்படி இருக்கு பாருங்க. சூரியன் ஒரு கிழக்கில் உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கில் உதிக்கின்றான் என்பதாக சொன்னால், அந்த அழிவு எப்படிப்பட்ட அழிவு? பேரூழியாக இந்த உலகத்திலே நிற்கின்ற நிலையிலும் திருவம்பாவை வழிபாட்டினை நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்த மாட்டோம் என்கின்ற அந்த உறுதி எங்களில் என் ஞாயிறு. எங்க வேணா ஞாயிறு இந்த பக்கம் உதிச்சா என்ன, அந்த பக்கம் உதிச்சா உறுதி. பாரதியாருக்கும் அந்த உறுதி உண்டு, மனதில் உறுதி வேண்டும். அந்த உறுதி, அந்த வானம் என்னங்க பாட்டது, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை. எங்க இருந்து வந்தது அவருக்குன்னா, திருவாசகத்துல இருந்தா வந்தது. அந்த உறுதி, அந்த மன உறுதி என்பதாக சொல்லக்கூடிய உறுதியை கொடுக்கும் நூல் திருவாசகம். திருவாசகத்தை படிக்க படிக்க மனம் இலகும் என்பது ஒரு முறையாக இருந்தாலும், திருவாசகத்தை படிக்க படிக்க த வில் பவர் வில் இன்க்ரீஸ். வில் பவர். இந்த உலகத்திலே என்னத்தை சாதிச்சிட போறோம், என்னத்தை பண்ணிட போறோம், வந்தோம் போனோம், இந்தாடா புடிடா திருவாசகம் படுறான்னு நினைச்சுங்க. ஒரு கசப்பு, ஒரு நிலை வருகின்ற பொழுது கடைசி ஒரு அந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு சாரணும், என்னவோ ரொம்ப வாழ்ந்த மாதிரி. அவங்க கிட்ட ஒண்ணுமே வேணாம், திருவாசகத்தை கொடுத்து படி என்பதாக சொல்லுங்கள். திருவாசகம் சும்மா மேடையில உட்கார்ந்தாரு புருடா விட்டு போறாருன்னு நினைச்சுக்காதீங்க. நான் மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க கீழே இருக்கிற அத்தனை பேரும் நான் சொல்றது கேட்கணும்ன்ற கட்டாயம். ஆனால் திருவாசகத்தை சான்றோர்கள் சொல்லி சொல்லி சொல்லி, ஒரு இந்த ஒரு திருவாசகத்துக்கு ஒரு பாடலுக்கு உரை ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால், கிட்டத்தட்ட 45 to 50 புத்தகங்கள் திருமுறைகளில் இருந்தும் மற்ற அருளாளரிடத்திலிருந்தும் ரெஃபர் பண்ணிதான் கொண்டு வந்து சொல்லும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு ஒன்று உரைப்போம் கேள், உனக்கு ஒன்று உரைப்போம் கேள்னு பொழிப்புற மாதிரி சொல்லிட்டு போறது இல்ல. அதுவா நமது இல்லையே? திருவாசகத்தை நாம உணரணும், இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும். அப்படி திருவாசகத்தை படிக்க படிக்க மனதிலே உறுதி தோன்றுகிறது. எனக்கு தோணுச்சு உங்களுக்கு சொல்றேன், அதுதான் உண்மையே தவிர, நான் உபதேசம் செய்யற மாதிரி இங்க உட்கார்ந்துகிட்டு சொல்றதும் நீங்க கேட்கறது இல்லை. திருவாசகத்தை படிக்க 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 மனதிலே the will power will increase. எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய உறுதியை சிவம் கொடுக்கும். அப்படிப்பட்ட நூல் திருவாசகம். அதை சொல்லும் அந்த பாடல் தான் இந்த 19வது பாடல். என்னங்க பாட்டு? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நம்ம வேண்டி வேண்டி எத்தனையோ முறை பாடிருக்கோம். ஏன்னா இந்த பாடலுக்கு ஏன் வந்து வேண்டத்தக்கது அறிவோய் நீ கேட்பாங்கன்னா, பெருமான் போனா எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க. பெருமான் இடத்துல போய் வேண்டி அத்தனையும் பெறுவதற்குரிய ஒரு பேக்கேஜ் பதிகாது. அப்படி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அந்த பாடல் நம்ம சுகுமாரன் ஐயா விருப்பம்ன்றதுனால பாடிடுறது நல்லது.
தேவாரத்துக்கு எல்லாம் கைகட்டி அரசாங்கத்திலே பணி செஞ்சவர் வித்வா. அந்த நிலையில்
அப்படி அவர் இருக்கக்கூடிய நிலையில அவரு பஸ்லதான் வருவாரு. பஸ்ல வந்துட்டு பஸ்லதான் போவாரு, அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி அந்த அவரு இன்னொரு குறிப்பு, அவரு வந்து 6 மணி அப்படின்னா 5:58 ஆரம்பிச்சிருவாரு. அந்த இடத்துல எங்கெழில் என் ஞாயிறு, எந்த பக்கம் எது இருந்தாலும் இருந்தாலும் சரி, அந்த 6 மணினா 6 மணி, 8 மணின்னு சொன்னா 7:55 முடிச்சிருவாரு. அந்த 5 நிமிஷத்துலதான் அந்த கடைசியில குரு காணிக்கை எல்லாம் அந்த 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். 8 மணிக்கு வெளியில இருப்பாரு. அவர் இப்ப போகும்போது சொல்லுவாரு, வேகமா வேகமா ஓடுவாரு. 75 வயசு ஆனாலும் அப்படியே வேகமா ஓடிட்டு இருப்பாரு. அப்ப அவர் பார்த்து கேட்பாங்க, என்ன சுவாமி உங்களுக்கு 75 வயசு ஆகுது இன்னும் இப்படி, யார் சொன்னா எனக்கு 75? எனக்கு 18 என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு 18 வயசு, நான் காதார கேட்டது அவர் சொல்றது, எனக்கு 18 வயசுடா எனக்கு. எப்படி தெரியுமா, அப்பர் பெருமானுடைய தேவாரத்தை படிக்கிறேன்டா, எனக்கு எங்க வயசு, நீ வயசை பத்தி என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லுவார். அப்பர் பெருமானுடைய அந்த திருநாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்தை படிக்க 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 அந்த உறுதி மனதிலே தோன்றும், அதுதான் அது மருந்தாக நிற்கும், நம்மை வாழ வைக்கும் மருந்து. அப்படி எங்கு எழில் என் ஞாயிறு, உலக 2 ஆனாலும் எங்களுக்கு பத்தி கவலை இல்லை, வழிபாட்டிலே நிற்கும் நாங்கள் அந்த உறுதியை கைவிட மாட்டோம் என்பதாக எடுத்த அந்த நிலை அப்பர் பெருமானுடைய திருப்பாடல். வெம்ப வருகிப்பது என்று கூற்றம் நம்மேல் என்பதாகிய அந்த திருப்பாடலிலே எங்கு எழில் என் ஞாயிறு என்பதாக பயன்படுத்துவார்.
அப்படி பிட்டுக்கு மண் சுமந்தார்
யாருக்காகன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய வந்தி என்று சொல்லக்கூடிய அந்த மூதாட்டி, அந்த மூதாட்டியினுடைய அவளுடைய பக்திக்கு இறங்கி வந்து அவர் அருள் புரிந்த அந்த தங்கை. அங்கே பரஞ்சோதி முனிவர் திருவாசகத்தை பல இடங்களிலே அப்படியே எடுத்தாழ்வார். திருவாசகத்தினுடைய சொற்களையே அப்படியே எடுத்துக் கொள்வார், திருவாசகத்தினுடைய வரியையே எடுத்துக் கொள்வார். அதுல இந்த இடத்திலே அவள் செய்கின்ற அந்த பிட்டு எப்படி செய்தாள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, வைகளும் அபிக்க செப்பி பிட்டினை மருங்கு நான்கு கைகளாய் முளைத்த முக்கட்கரும்பினை அரும்பு முரர் செய்கதிர் முகத்து ஆனந்த தேரலை ஆலவாயம் ஐயனை அகத்தால் நோக்கி அன்பினால் கருத்தில் வைப்பாள். அந்த வந்தி எப்படிப்பட்ட அன்பு உடையவள் சொல்றார். ரொம்ப அருமையான பாடல், நயமான அற்புதமான பாடல் இந்த பாடல். நாள்தோறும் செய்கின்ற அந்த பிட்டா, அந்த பிட்டினை பெருமானுக்கு என்பதாக அந்த பிட்டை எடுத்து வைக்கின்ற பொழுது யார் அந்த பெருமான்னு சொல்றாருங்க. அந்த பெருமான் யார்னா, கரும்பும் சிவமும் ஒன்று. கரும்பும் சிவமும் ஒன்றா? ஏன்னா கரும்புக்கும் நான்கு கைகள் இருக்கும், சிவத்திற்கும் நான்கு கரங்கள் இருக்கும். கரும்புக்கு மூன்று கண் உண்டு, எங்கள் சிவத்திற்கும் முக்கண் உண்டு. மூன்று கண்ணும் நான்கு கைகளும் உடைய அந்த கரும்பினை பார்க்கின்ற பொழுது அது சிவமாக இருக்கின்ற அந்த முக்கட் கரும்பாக நிற்கின்ற அந்த சிவத்தை அகத்தினில் நோக்கி எங்கே வழிபாடு செஞ்சா, வெளியிலேயா வழிபாடு செஞ்சா? இல்லை இல்லை, அகத்தினில் நோக்கி அன்பினால் கருத்தில் வைப்பால். பிட்டு விற்று உண்டு வாழும் பேதையேன் இடும்பை. இப்படி இருக்கின்ற அவளுக்கு துன்பம் வந்துதான். பிட்டு உண்டு வாழும் பேதையேன் இடும்பை எள் துணையேனும் இன்றி. இவள் எப்படி வாழ்ந்து வந்தானா, துன்பம்னா என்னன்னே தெரியாத அளவிற்கு. ஏன்னா அந்த பெருமானை முக்கட் கரும்பாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை உள்ளத்திலே வைத்து வழிபாடு செய்யறதுனால துன்பம்னா என்னன்னே தெரியாதான். அப்படி இருக்கின்ற அவளுடைய நிலைமை சொல்ல வருகின்ற பரஞ்சோதியார் சொல்லுகின்றார், இடும்பை என்று எழுதுனையேனும் இன்றி இரவி எங்கு எழுக என்று. சூரியன் எந்த திசையில உதிச்சாலும் அதை பத்தி அந்த பெருமாட்டிக்கு கவலை இல்லையா, வந்திக்கு. எங்கெழுகன் ஞாயிறு, அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து வைக்கின்றார். இரவி எங்கு எழுக என்று இந்நாள் மட்டு நின் அருளால் இங்கு வைகை நேர்க்கு. இதனால் வரையில நான் அவன் எப்படி இருந்தேன்னு சொன்னா, சூரியன் எந்த திசையிலே உதித்தால் என்ன என்பதாக நிற்கின்ற நிலையிலே எங்கெழுகன் ஞாயிறு, துன்பமே இல்லாத கவலையே இல்லாமல் பெருமாளுடைய திருவடியிலே இருந்தேன். ஆனால் இப்ப எனக்கு பாண்டியனுடைய ஆணையினாலே துன்பம் வந்துவிட்டது என்பதை குறிப்பதற்கு இரவி எங்கெழுக என்பதாக எங்கெழில் என் ஞாயிறு என்பதை திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதியார் அமைக்கின்றார். இப்படி ஞாயிறு எங்கு எழில் எமக்கு என்பதாக வைத்து கங்குள் பகல் அவளுடைய அந்த திருவடியையே எண்ணி நிற்கும் அந்த நிலையை இந்த திருப்பாடல் உணர்த்துகின்றது என்பதாக சொல்லி, இந்த திருப்பாடலினுடைய மொத்த சாரமாக ஒரு திருப்பாடலோடு இதை நாம் நிறைவு செய்வோம் என்பதாக அமைத்து, திருப்படை ஆட்சி என்று சொல்லக்கூடிய திருப்படை ஆட்சியினுடைய 49வது பதிகத்தின் முதல் பாடல் இந்த பாடலினுடைய தொகுப்புரையாக அமையும் என்பதாக அமைத்து, நாம் நாளைய தினம் 20வது திருப்பாடலை சிந்திப்போம் என்பதாக அமைகின்றோம்.
19வது திருப்பாடலை பாடி நிறைவு செய்வோம்.